விவிலிய தேடல்.
என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துவ அடக்கச் சடங்குகளில் அல்லது திருப்பலியில் திருப்பாடல் 23 பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த திருப்பாடலின் இறுதி வரிகளான, நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், என்றென்றும் வாழ்ந்திருப்பேன் என்ற ஆறுதலான வரிகள், அமைதியும் நம்பிக்கையும் தரும் வரிகள். அன்புள்ளங்களே, மரணத்தை பல கோணங்களிலிருந்து நாம் பார்க்கலாம், பல உருவகங்களால் விவரிக்கலாம். பல மதங்களில் மரணத்தை குறிக்கும் பொதுவான இரு உருவகங்கள் வீடு சேர்வது அல்லது கரை சேர்வது. இந்த இரண்டு உருவகங்களில் அழுத்தமாக ஒலிக்கும் ஒரு கருத்து நிம்மதி, நிறைவு. கிறிஸ்தவ அடக்கச் சடங்குகளில் பயன்படுத்தப்படும் ஒரு அழகிய ஜெபம் என் நினைவுக்கு வருகின்றது. இறைவா, உம் விசுவாசிகளுக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவது இல்லை என்பது அந்த ஜெபம். இந்த மாற்றத்தை பல உருவகங்களில் நாம் சிந்திக்கலாம். இந்த உலக வாழ்க்கை ஒரு பயணம், விண்ணகம் நாம் சென்று அடைய வேண்டிய இடம். இந்த உலகம் நாம் வாழும் ஒரு வாடகை வீடு, விண்ணகம் நாம் வாழப்போகும் நிரந்தர வீடு. இந்த உலக வாழ்க்கை ஓர் இரவு விளக்கு, விண்ணகம் காலை பொழுது. காலை பொழுது விடிந்ததும் இரவு விளக்கை அணைத்து விடுகின்றோமே, அதுதான் மரணம். அன்புள்ளங்களே, எஸ்கிமோ மக்கள் மத்தியில் விண்ணகம் பற்றி ஓர் அழகிய பழமொழி கூறப்படுகின்றது. வானில் மின்னுகின்ற விண்மீன்களை அவர்கள் வித்தியாசமாக பார்த்துள்ளனர்.
வானத்தில் மின்னுவது விண்மீன்கள் அல்ல, நம்மை விட்டு பிரிந்து சென்றுள்ள அன்புள்ளங்கள் விண்ணகத்திலிருந்து மகிழ்வோடு நம்மீது தங்கள் அன்பை பொழிய அவர்கள் ஏற்படுத்தியுள்ள இடைவெளிகளே விண்மீன்களாய் மின்னுகின்றன.
இவ்விதம் மரணத்திற்கு, மறு உலக வாழ்விற்கு, விண்ணகத்திற்கு பல கலாச்சாரங்களில், பல மதங்களில் அழகிய உருவகங்கள் சொல்லப்பட்டுள்ளன.
யாழும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா, என் வாழ்வின் ஆதாரம்.
அன்பு நெஞ்சங்களே, மரணம், அதன் பின் வரும் விண்ணகம், இறைவனின் இல்லம், இவற்றை பற்றி பல கதைகளையும் நாம் கேட்டிருக்கின்றோம். கடந்த வாரம் மின்னஞ்சலில் எனக்கு வந்திருந்த ஒரு கதை மரணத்தை பற்றிய மற்றொரு அழகான கருத்தை எனக்கு உணர்த்தியது. இதோ அந்த கதை. இளம் பெண் ஒருவருக்கு குணப்படுத்த முடியாத நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் இன்னும் ஒரு வாரம் வாழ்வதே கடினம் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். செய்தி கேட்டு அந்த இளம் பெண் மனமுடைந்து போனாலும் விரைவில் தெளிவு பெற்றார். தன் இறுதி சடங்குகளுக்கு தேவையானவற்றை அவரே முடிவு செய்தார். பங்கு தந்தையை அழைத்து தன் முடிவுகளை தெரிவித்தார். தன்னுடைய அடக்க திருப்பலியில் என்னென்ன வாசகங்கள் வாசிக்க வேண்டும், தனக்கு பிடித்தமான பாடல்கள் என்னென்ன பாட வேண்டும் என்று அவரிடம் கூறினார். அவைகளையெல்லாம் பங்கு தந்தை குறித்து கொண்டார். அவர் கிளம்பும் நேரத்தில் அந்த இளம்பெண் அவரிடம்,
ஃபாதர், ஒரு முக்கிய விஷயம்
என்றார். குரு நின்றார்.
என்ன சவப்பட்டியில வச்ச பிற்பாடு எனது வலது கையில ஒரு முள் கரண்டியையும் வைக்க வேண்டும்
என்று அந்த பெண் சொன்னதும் குரு குழப்பத்தோடு ஆச்சரியத்தோடு அந்த பெண்ணை பார்த்தார். இளம்பெண் தன் புதிரை விளக்கினார்.
என் பாட்டி என்னிடம் ஒரு அனுபவத்தை கூறி அதன் கருத்தையும் கூறினார். நானும் என் நண்பர்கள் மத்தியில் இந்த கருத்தை அடிக்கடி கூறியுள்ளேன். பாட்டி எனக்கு சொல்லித்தந்தது இதுதான். விருந்து நடக்கும்போது நாம் சாப்பிட்ட தட்டுக்களை எடுத்துச் செல்வர். அப்போது உங்கள் முள் கரண்டியை வைத்துக் கொள்ளுங்கள். கீப் த ஃபோர்க் என்று யாராவது சொன்னால் ஒரு தனி ஆனந்தம் வரும். அதாவது, இன்னும் சுவையுள்ள உணவு வகைகள் வரவிருக்கின்றன என்பதன் மறைமுகமான அறிவிப்பே முள்கரண்டியை வைத்துக் கொள்ளுங்கள் என்ற அன்பு கட்டளை. வாழ்க்கையோடு இந்த அனுபவத்தை ஒப்புமைப்படுத்தி நல்லவைகள் இன்னும் வரும் என்ற எதிர்பார்ப்புடன் வாழ்வதே மகிழ்வான வாழ்க்கை என்று என் பாட்டி எனக்கு சொல்லித்தந்தார். நான் சவப்பெட்டியில் படுத்திருக்கும் போது என் கையில் உள்ள முள்கரண்டி பலருக்கு கேள்வியை எழுப்பும். அவர்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை சொல்லுங்கள். நல்லவைகள் இன்னும் வரும், அதனால் முள்கரண்டியை வைத்திருங்கள் என்று நான் சொன்னதாக என் அடக்கத்திற்கு வரும் அனைவருக்கும் தயவு செய்து சொல்லுங்கள் ஃபாதர்
என்று அந்த இளம்பெண் விளக்கம் சொன்னபோது பங்கு தந்தையின் கண்களில் கண்ணீர் மல்கியது. தான் பல ஆண்டுகள் மரணத்தை பற்றி படித்தது, சிந்தித்தது, தியானித்தது எல்லாவற்றையும் விட இந்த இளம் பெண் மரணத்தை பற்றி சொன்ன அந்த எளிய அற்புதமான எண்ணங்கள் அவரை அதிகம் பாதித்தன. நல்லவைகள் இன்னும் வரும், எனவே முள் கரண்டியை வைத்திருங்கள் என்பதே அந்த பெண்ணின் அடக்க திருப்பலியில் பங்கு தந்தை சொன்ன ஒரே செய்தியாக இருந்தது. கேட்ட அனைவர் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. இளவயதிலேயே அந்த பெண்ணை இழந்ததால் உண்டான சோகமும், அந்த பெண் விட்டு சென்ற செய்தியின் ஆழத்தை உணர்ந்ததால் உண்டான மகிழ்வும் அவர்களது கண்ணீரில் கலந்திருந்தன. அன்பு நெஞ்சங்களே, மரணம் வாழ்வின் மறுகரைக்கு நம்மை அழைத்துச் செல்லும். அங்கு இறைவனின் இல்லம் செல்லும்போது கையில் முள்கரண்டியை எடுத்துச் செல்லும் மனநிலையோடு, இன்னும் நல்லவைகள் நமக்கு காத்திருக்கின்றன என்ற எதிர்பார்ப்போடு நாம் அந்த இல்லத்தில் நெடுநாள் வாழச் செல்வோமே. எனதருமை அன்புள்ளங்களே, இந்த விண்ணகம் இறைவனின் இல்லம் மரணத்திற்கு பின்தான் நம்மை வந்து சேருமா, அல்லது இந்த உலகிலேயே இந்த இல்லத்தை அங்கு வாழும் ஒரு நிறைவான வாழ்வை நாம் உணர முடியுமா, மண்ணில் விண்ணகத்தை கொண்டு வர முடியுமா, அல்லது மண் நம்மை மூடி மறைத்த பின்னரே விண்ணகம் தோன்றுமா? இந்த கேள்விகளெல்லாம் பல சவால்களை நமக்கு எழுப்புகின்றன. திருப்பாடலின் ஆசிரியர் இந்த வரியில் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று கூறியிருப்பது எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒரு கனவாக ஒலிக்கின்றது. இதுபோன்ற மறுவாழ்வின் கனவுகள் பல கருப்பின மக்களின் பாடல்களாய் உருப்பெற்றுள்ளன. அமெரிக்காவில் அடிமை தளைகளில் அதிகம் துன்புற்ற இவர்கள் நீக்ரோ ஸ்பிரிச்சுவல் என்ற ஒருவகை பாடல்களை பாடி தங்கள் துன்பங்களுக்கு விடை தேடினர் என்று சொல்லப்படுகின்றது. விடை எதுவும் கிடைக்காத போதும் இந்த பாடல்கள் அவர்களுக்கு நம்பிக்கை தந்தன. இவை புரட்சி பாடல்கள் அல்ல. மாறாக, இறைவன் இருக்கின்றார், அவர் பார்த்து கொள்வார், அவரிடம் நான் செல்லும் நாளுக்காக ஏங்கியிருக்கிறேன் என்ற கருத்துக்கள் அடங்கிய அழகான பாடல்கள் இவை. இந்த உலகில் எது நடந்தாலும் உன் கண்கள் அடுத்த உலகின் மீது பதியட்டும். அப்படி செய்தால் நீ இப்போது படும் துன்பங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்ற கருத்தோட்டம் இது. இதையே பவுல் அடியாரும் தன் திருமுகத்தில் கூறியுள்ளார்.
கொரிந்தியருக்கு எழுதிய 2 அதிகாரம் 5. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஆகவே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கின்றோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகின்றோம்.
எனதருமை அன்புள்ளங்களே, இறைவனின் இல்லம் இனி வரும், அதுவரை காத்திருப்போம் என்ற கனவால் உலகில் நடக்கும் தீமைகளை, அநீதிகளை தட்டி கேட்காமல் இருப்பதா என்ற கேள்வி எழுகின்றது. இறந்தபின் அடுத்த உலகில் நான் மகிழ்வாக இருப்பேன் என்பதற்காக இந்த உலகில் நான் தினமும் சாக வேண்டுமா? இதுதான் கடவுளின் விருப்பமா என்ற கேள்விகள் எழுகின்றன. விடுதலை இறையியல் என்ற கண்ணோட்டத்தில் வேறுபட்ட எண்ணங்கள் சொல்லப்பட்டன. மறு உலகில் கிடைக்கப் போகும் இறைவனின் இல்லத்தை, இறைவனின் அரசை இந்த உலகிலேயே கட்டி எழுப்பவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற எண்ணங்கள் இந்த இறையியலில் சொல்லப்பட்டுள்ளன. அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் அரசை அல்லது அவரது இல்லத்தை காத்திருந்து மறு உலகில் பெறுவதானாலும் சரி, இந்த உலகில் இப்போதே கட்டி எழுப்புவதானாலும் சரி, அந்த முயற்சிகள் முதலில் நமது உள்ளங்களிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். அன்பு இதயங்களே, ஒரு கதை, நாடகம் அல்லது திரைப்படம் இவற்றில் இறுதி பகுதிதான் மிகச்சிறந்த பகுதியாக இருக்கும். நல்லதொரு சுகமான முடிவை நோக்கி செல்லும் கதையில் இந்த இறுதி பகுதியை வாசிக்கும்போது அல்லது பார்க்கும்போது மனதில் ஒரு நிறைவு தெரியும். கதையின் பெரும்பகுதியில் கோபம், சோகம், குழப்பம், படபடப்பு என்று பல உணர்வுகளை நாம் அடைந்திருந்தாலும் இந்த இறுதி பகுதியில் அனைத்து சிக்கல்களும் தீர்க்கப்பட்டு மனம் மகிழ்வில் நிறையும். திருப்பாடல் 23 இறுதியில் இத்தகையதொரு உணர்வை நாம் பெறுகிறோம். இந்த பாடல் முழுவதிலுமே அழகிய பல எண்ணங்கள் ஒவ்வொரு திருவசனத்திலும் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த இறுதி திருவசனத்தில், அதிலும் சிறப்பாக இந்த இறுதி வரியில் மிக உன்னதமான உயர்ந்த எண்ணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், என்றென்றும் வாழ்ந்திருப்பேன்.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.